செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், பேதுமை என்பது யாதனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல். இதற்கான விளக்கம் என்னென்ன, அறியாமை என்று சொல்லப்படும் ஒன்று எதுவென்றால், ஒருவன் தனக்கு கேடு பயப்பனவற்றையெல்லாம் கை கொண்டு நன்மை பயப்பனவற்றையெல்லாம் கைவிடுதலாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன் கண் செயல். அறியாமைகளில் எல்லாம் மிகப்பெரிய அறியாமை எது என்றால், ஒருவன் தன்னால் இயலாத பணிகள் மிக விருப்பம் கொண்டு அவற்றில் ஈடுபட்டு செயலாற்ற முயலுவதாகும்.
இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல் படம் உனக்காக நான். 1973 நமக் ஹரான்ற ஹிந்தி படத்தை தழுவிதான் இந்த உனக்காக நான்ற படம் எடுக்கப்பட்டது. ஹிந்தியில ராஜேஷ் கண்ணா அமிதாப் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. தமிழ்ல ஜெமினி கணேசனோட சிவாஜி சார் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திற்கான இசை மெலிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்கள். பாடலை எழுதினவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலை பாடினவங்க டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் ஜேசுதாஸ் அவர்களும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎம்எஸ் ஐயாவுடைய குரல் வந்து உச்சஸ்தாயில இருக்கும்னு. அவங்களுடைய அந்த துணிய பலப்படுத்தின வண்ணம் ஜேசுதாஸும் சேர்ந்து பாடியிருக்கிறது தான் இதனுடைய சிறப்பு. அரிதான ரெண்டு குரல்களை சேர்த்து பார்த்ததன் மூலம் தமிழ்ல ஒரு அபூர்வமான பாடல் ஒன்றை கொடுத்தார் எம்எஸ்வி. இந்த இசை தோரணம் எந்த விதமான சிக்கலும் இல்லாம கிளைத்து பெருகுவது. பாடிய குரல்களும் இதமான இணை. இந்த பாடலின் ஆரம்பம் தொட்டே கல்லின் கடினத்தை உளிகொண்டு செதுக்கி சிலை வேறு துகள் வேறொன்று ஒதுக்கி தருகிற சிற்பியாகவே எழுத்தை வடுத்திருப்பார் கண்ணதாசன். பாடல் இமை தொட்ட மணிவிழி இரண்டுக்கும் நடுவினில் தூரம் அதிகமில்லை. இந்த பாடலுடைய இறுதி பகுதியில அந்த நாளிலே கருப்பு வெள்ள டெலிவிஷனோட வீடியோ கேமராவை இணைச்சி நண்பர்கள் ரெண்டு பேரும் பாடுறத நேரலையா திரையிலையும் பார்த்து மகிழ்வது போல ஒரு காட்சி வரும். இன்னைக்கு எத்தனையோ சிகரங்களை தாண்டி வந்திருக்கிறோம்னா கூட இன்றென்பதும் இன்னொரு காலத்தின் ஞாபக ஆரம்பம் தானே. அருமையான நட்புக்கான சிறந்த பாடல் இது. சிவாஜி கணேசன் அவர்களும் ஜெமினி கணேசனும் போட்டி போட்டு இந்த பாடல்ல அற்புதமா நடிச்சிருப்பாங்க. இமை தொட்ட மணிவிழி கேட்கலாமா?
நீரென்றாலும் கண்ணீரென்றாலும் உன்னை நானாக நினைப்பேன். பள்ளம் என்றாலும் மலைக்கே சென்றாலும் உன்னை என்னோடு அணைப்பேன். மணி வீடு இரண்டு கொண்டாடுவதில் தூரம் அதிகமில்லை. இருவரும் ஒரு குணம், இருவரும் நண்பர்கள், சொந்தம் கொண்டாடியிருப்பேன். அந்த இல்லாமல் அவன் போல் நான் என்று கலத்தேன். எண்ணம் வாழ்வாக எல்லாம் நன்றாக இறைவா நான் உன்னை அழைப்பேன். இமை தொட்ட மணி விழி இரண்டு கொண்டாடுவது தூரம் அதிகமில்லை. இருமனும் ஒரு குணம், இருவரும் நண்பர்கள்.
மே 15 உலக குடும்ப தினம். விஞ்ஞான உலகத்துல இயந்திரமா மாறின மனுஷன் நாள்தோறும் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது அமைஞ்சிருக்கு. பல திசை நோக்கி பிரிஞ்சா கூட குடும்பத்தோட ஒரு நாள் இணையணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்ற தினமாக இருக்கின்றது. ஒரே வீட்டுல உறவினர்கள் நிறைந்து பல குடும்பங்கள் இருந்த காலம் போயே தனித்தனி குடும்பங்களாக வாழ்ந்து வருகின்றனர். இது போன்ற குடும்ப உறவுகளின் அவசியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான உலக குடும்ப தினம் கொண்டாடப்படுகிறது. கூட்டு குடும்பமா இருந்தப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றதுதான் அடிப்படை சித்தாந்தமா இருந்தது. இன்னைக்கும் ஒரு சிலர் இந்த சித்தாந்தத்தை சரியா கடைபிடிச்சு கூட்டு குடும்பமா இருந்துட்டு தான் வர்றாங்க. ரொம்பவும் ஒரு சிலர் மட்டுமே. ஒரு குடும்ப உறவை பொறுத்தவரை உறவுகள்ல விரிசல் ஏற்படாம பாத்துக்கணும். அப்படியே விரிசல் வந்தா கூட அதை பெருசாக்காம பார்த்து நல்ல புரிதலோடு விட்டு கொடுக்கணும். ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெரியவன், நான் தான் சிறந்தவன்ற அகம்பாவம் இல்லாம இருந்து பின்வரும் காலங்கள்ல பின்விளைவு ஏற்படுத்தாம இருந்தாதான் அந்த குடும்பம் சிறப்பா இருக்கும்ன்றதுதான் உண்மை. தேவைக்கு அதிகமா ஆசைப்படுறத தவிர்க்கணும். எல்லா விஷயங்கள்லயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைச்சு பார்க்க கூடாது. தன்னை சுத்தி இருக்கவங்கள்ட்ட மரியாதை கொடுத்து இனிமையா பேசணும். நல்ல வார்த்தைகளை ஒரு குடும்பத்தை பலப்படுத்தும். அன்பு செலுத்த நேரம் இருந்தா கட்டாயம் அன்பு செலுத்தணும். அடக்கம் நல்ல பண்பு வழக்கம். குடும்பத்துல இருக்கவங்கள்ட்ட வெளிப்படையா பேசி மனம் திறந்து வாழணும். விரிசல்கள் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்களை மனம் திறந்து பேசி சிக்கல்களை தீர்த்துக்கணும். முதல்ல நாமே அந்த பேச்ச துவக்கி முன்வர வேண்டும். அதுதான் நல்ல குடும்பத்தை வளர்க்கும். ஐநா சபையில உலகத்துல எல்லாம் உள்ள குடும்பங்கள்ல சிறந்த வாழ்க்கை தரங்களையும் முன்னேற்றத்தையும் ஊக்குவிக்கிறதுக்காக 1994 ஆண்டு ஐநா சபை சர்வதேச குடும்ப தினத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது. தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, அத்தை, மாமா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கன்னு அத்தனை பேரும் ஒரே வீட்டுல வாழ்ந்த காலம் இங்கே இருந்தது. இப்ப அதன் அவசியத்தை உணர வேண்டிய சூழ்நிலையில நாம இருக்கிறோம். குடும்பத்தை பத்தியும், குடும்பத்துல எல்லாரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா இருக்கணும்ன்றத பத்தியும் பெருவாரியா பேசுறோம், எழுதுறோம், படிக்கிறோம். ஆனா வரப்போகின்ற காலங்கள் கொஞ்சம் நமக்கு பயத்தை தான் உண்டாக்குது. ஒரு சாரார் திருமணமே எனக்கு வேண்டான்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு இளைஞர்கள் சார், இன்னொரு சாரார் எங்களுக்கு குழந்தைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு சாராரும் இருக்காங்க. பின்வரும் காலங்கள்ல இப்ப நம்ம நியூக்ளியர் குடும்பமா தனி குடும்பமா ஆன மாதிரி பின்வரும் காலங்கள்ல எப்படி போகுன்ற ஒரு நம்பிக்கையோ உள்ள எண்ணமோ நினைச்சு பாக்குறதுக்கே நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. கூட்டு குடும்பமோ இல்ல நியூக்ளியர் குடும்பமோ, குடும்பமா ஒரு அம்மா அப்பா குழந்தைங்க இருந்தாதான் அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதோ, பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை பகிர்ந்துக்கிறதோ, மன கஷ்டங்கள் வரும்போது அதை தீர்த்துக்கிறதுக்கோ ஒரு தோள் கிடைக்கும்ன்றது நிதர்சனமான உண்மையும் கூட. அதனால இனி வரக்கூடிய தலைமுறைகள் இந்த குடும்ப அமைப்பை மனசுல கொண்டு இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையும் இருக்கு. இந்த குடும்ப தினம்ன்ற இந்த நாள்ல கண்டிப்பா நான் சமீபத்துல திரைக்கு வந்த ஒரு படத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஒரு நாட்டில இருந்து அங்க அகதியா திரும்பி இன்னொரு நாட்டுக்கு வந்த ஒருத்தர்கள் ஒரு குடும்பம் தன்னுடைய அன்பு கரங்களால அந்த புதுசா வந்த இடத்துல அவங்க எத்தனை பேருடைய மனசை கொள்ளையடிக்கிறாங்கன்றதையும் ஒரு அன்பு செலுத்துவதன் மூலம் ஒரு குடும்பத்தை மற்றவங்க எப்படி தாங்கி பிடிக்க முடியும் அப்படின்றதையும் எந்த விதமான ஒரு விரசமோ பாடல்களோ அசிங்கமான ஒரு ஆட்டங்களோ எதுவுமே இல்லாம குடும்பம் எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அற்புதமா இந்த படத்தை எடுத்திருக்காரு புதிதாக வந்த இளம் இயக்குனர். இந்த படத்துல நடிச்ச சசிகுமாரா இருக்கட்டும் சிம்ரனா இருக்கட்டும் மற்ற எல்லாருமே அவங்கவுங்களுடைய பாத்திரங்களை உணர்ந்து நல்லா நடிச்சிருக்காங்க. குடும்பத்தோட எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படத்தை சமீபத்துல திரைக்கு வந்திருக்கு. குடும்பம்ன்றது எவ்வளவு இன்றியமையாதது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு எங்க அப்பா இருக்காரு, எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, எனக்கு என்னுடைய சகோதரன் இருக்கான், என்னை காப்பாத்த என்னுடைய சகோதரி இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பன்ற அமைப்பு எல்லாருக்கும் வரணும். முக்கியமா இளைய தலைமுறை குடும்பன்றத நினைக்கணும்னு சொல்லி மே 15 உலக குடும்ப தினம் வாழ்த்துக்கள்.
கண்மொழியால் பேசடி என் உயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் இரவின் பொன்னிலவே. பேசடி என் உயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் இரவின் பொன்னிலவே. தோழில் சாய நாகரீகம் பார்ப்பதென்னவோ, நான் பாவமல்லவோ. முதை மழை முதை மழை நான் நனைகிறேன் முதல் முறை, முதை மழை முதை மழை நீ நிறைகிறாய்.
மொழியால் பேசடி, உன் விழியில் நானடி.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். அடுத்து வலைதள பதிவு ஒன்று, ரசபுராணம். என் மனைவி வைத்த அருமையான எலுமிச்சப்பட ரசத்தை சாப்பிட்ட ரசக்கையோடு, மன்னிக்கணும், ரசனையோடு இந்த புராணத்தை எழுதுகிறேன். கையை அலம்பிவிட்டுதான். ரசம் சோறு சாப்பிட பிடிக்காதவர்கள் மேற்கொண்டு இதை கேட்க வேண்டாம், கேட்டால் அது பிடித்து போகும் அபாயம் இருக்கிறது. ரசம் சோறு என்பது எனக்கு சிறு வயதிலிருந்தே பிடிக்கும். ஈய சொம்பு ரசம் சாப்பிடுகிறாயா என்று கேட்டாலே என் முகத்தில் நவரசமும் மிளிரும். சூடான சோறு, கொஞ்சம் தக்காளி அதிகம் போட்டு புளிப்பு இல்லாத ரசம் என்பது என்னுடைய ரசனை கேட்டது. அதிலும் சூடான ரசம் சோறு சாப்பிடுவதே திவ்யம்தான். பருப்பு ரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம், பூண்டு ரசம், எலுமிச்சை ரசம், கொத்தமல்லி ரசம், இப்படி பல ரசங்கள் என் வாழ்வின் சுவையான பரவசங்கள். பொதுவாக ரசம் சோறுக்கு உருளைக்கிழங்கு காரைக்கறி பொரியல் இரண்டும் நல்ல ஒரு திகிரி தோசைகள். சுட்ட அப்பளம் ரசத்தின் தாய், பொரித்த அப்பளம் காதலி. கூட்டுக்கு ரசத்தை பொறுத்து தொட்டுக்கொள்ள ஜோடிகள் உள்ளன. எலுமிச்சை ரசம் என்றால் முட்டைக்கோசு பருப்பு கூட்டு, மிளகு ரசத்திற்கு தக்காளி கூட்டு, பூண்டு ரசத்திற்கு பூசணி கூட்டு என சாப்பிட வேண்டும். எலுமிச்சை முருகாயும் பிரமாதம், அது காரசாரர்களுடைய விருப்பம். எனக்கு மிக்சர் காராசாவை சேர்த்து ரசம் சோறு சாப்பிட பிடிக்கும். அடுத்த இடத்தில் மாங்காய் தோக்கு. அப்பளம் வந்த பிறகு எனக்கு மிக பிடித்த உணவாகி போனது ரசம். பூண்டு மற்றும் மிளகு ரசங்களுக்கு அப்பளம் ஒரு ஜோடி. அரிசி வடம், வெங்காய வடம் எலுமிச்சை ரசத்திற்கு ஏற்ற பொருத்தமாகும். பருப்பு சாறு ரசம் மெனு எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாளாக இருந்தே ஆக வேண்டும். பருப்பு போட்டு ரசம் என்றால் முதலிடத்தில் மிளகு ரசத்திற்கு, அடுத்த இடம் பூண்டு ரசத்திற்கு. சூடான சொட்டில் சிறிது நல்ல நெய் விட்டு பருப்பு போட்டு பிசைந்து ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அது அமுதம் என்பீர்கள். அவ்வளவு ருசி. ரசம் சோடு சாப்பிடத்தான் அப்பளம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று யாரேனும் சொன்னால் நான் அதனை மறுக்க மாட்டேன், ஒப்புக்கொள்வேன். ரசமும் அவ்வளவும் அவ்வளவு இஷ்டம் எனக்கு. அதைவிட ஒரு சௌகரியம், சோறு குழைந்திருந்தால் ரசம் அதகலம்தான். குழைந்த சோற்றில் ரசம் என்றால் வெள்ளிக்கிணத்தில் குழந்தைகளுக்கு ஊட்டுவதுதான் எனக்கு ஞாபகம் வரும். கடலைப்பருப்பு துவையல் ரசத்தின் காதலி, அதிலும் எலுமிச்சம்பழம் ரசம் புதினா துவையல் மிகச் சிறந்த காதலர்கள். ரசம் சாதம் முடித்தவுடன் கடைசியில் தட்டோடு எடுத்து வாய் வைத்து உறிஞ்சி குடிக்கும் சுகம் இருக்கிறதே, அடடா. காரமும் புளிப்பும் நாவில் பட்டு தொண்டையில் காரம் எரியும் அந்த சுகம் இருக்கிறதே. ரசம் சாப்பிட போகின்றேன் தானே.
குடும்பம் ஒரு கதம்பம், பல வண்ணம் பல வண்ணம், தினமும் மதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம். பல வண்ணம் தினம் மதிமயங்கும் பல எண்ணம்
இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பராமன் தேவதாஸ் படத்தின் இசைக்கோர்ப்பை முடிக்கும் முன்னரே இறந்துவிட மீதி இருந்த இரண்டு பாடல்களையும் அவருடைய பிரதான உதவியாளர்களான விஸ்வநாதன் ராவமூர்த்தி இருவரும் தான் முடித்துக் கொடுத்தார்கள். கலைவாணர் NSK இவர்கள் இருவரையும் இணைத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி என பெயர் போட்டு தான் தயாரித்த பணம் படத்திற்கு இசையமைக்க வாய்ப்பு தந்தார். இசைக்குழு நண்பர்களாக இருந்த இருவரும் மெல்லிசை மன்னர்களாக ஆனது இப்படித்தான். ஒரு கட்டத்துக்கு பின்னர் ராமமூர்த்தி உலகை கொள்ள அதன் பின்னர் தமிழ் திரையிசையின் மன்னர் மந்திரி தளபதி பட்டாளம் என்ற அனைத்துமாக விஸ்வரூபம் எடுத்தார் MS விஸ்வநாதன் அவர்கள். MSVயுடன் இணைந்து பயணித்த புலவர் புலமைப்பித்தன் அவரை குழந்தை என்றே சொல்கிறார். உலக விஷயங்கள் எதுவும் பற்றி கவலைப்படாத இசை உலகம் மட்டுமே தெரிந்த ஒரு மனிதர். காமராஜர் திரும்ப வந்துவிட்டார் என்று யாராவது சொன்னால் அப்படியா எப்போ வந்தார் என எட்டி பார்த்து விசாரிக்கும் அளவுக்கு வேட்டி கட்டிய வெள்ளேந்தியான குழந்தை. வீட்டிலிருந்து காலை 7 மணிக்கு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து விடுவார். வரும் பொழுது 10-12 பேர் சாப்பிடும் அளவுக்கு இட்லிகளை கொண்டு வருவார். கூடவே குடத்தில் தண்ணீரும் வரும். வாதேரையா சீக்கிரம் வாங்க சாப்பிடுங்க இல்லைனா இட்லி எல்லாம் வித்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெக்கார்டிங் தியேட்டரே அதிரும்படி சிரிப்பார். அப்படி ஒரு பிள்ளை மனசு அவருக்கு. MSVயின் ஒரு பாடலுக்கு மெட்டு போட அமர்ந்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் மெட்டுக்கள் சரம்சரமாக கொட்டும். நேற்று இன்று நாளை படத்துக்காக நான் எழுதிய நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை என்ற பாடலுக்கு கடகடவென்று அடுத்தடுத்து 10 மெட்டுகள் போட்டு எல்லோரையும் திணறடித்தார். அந்த பாடல் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் ஒளிபரத்து கொண்டிருந்த சமயம் சிவாஜி பிலிம்ஸின் தயாரிக்கும் ஒரு படத்திற்கு இசையமைக்க சிவாஜி வீட்டிற்கு சென்றிருந்தார் MSV. எல்லோரிடமும் எப்பொழுதும் கிடலாக பேசும் சிவாஜி அன்று MSVயிடம் அண்ணனும் அதாவது MGRும் மலையாளி, நீயும் மலையாளி, அதனால்தான் அண்ணனுக்கு நீ முத்து முத்தாக பாட்டு போடுறியா, ஏன் எனக்கு போட மாட்டாயா என்று கேட்க அது கிண்டல் என்று கூட புரியாமல் பதறிவிட்டார் MSV. அண்ணே எனக்கு ஒரு சுக்கும் தெரியாது, மெட்டு போட மட்டும்தான் நான், பாட்டு எழுதுனதெல்லாம் வாத்தியார் ஐயா தான், நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க என்று சொல்ல சிவாஜி வாய்விட்டு சிரித்து MSVயை கட்டுப்பிடித்துக் கொண்டார். MSVயின் மிகச்சிறந்த இசையமைப்பாளர், பாடகர், நடிகர் என்பதை எல்லாம் தாண்டி மிகச்சிறந்த பண்பாளர். தமிழ் திரையுலகில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரா என வேக்கும் அளவுக்கு நயமான பண்போடு வாழ்ந்திருக்கிறார். தேவர் பிலிம்ஸினுடைய பிரதான இசையமைப்பாளர் திரையசலை திலகம் KV மகாதேவன் தான். ஆனால் ஒரு படத்திற்கு இசையமைப்பதற்காக தேவர் தன் மடியில் பணத்தை கட்டி கொண்டு MSV வீட்டுக்கு வந்து, தம்பி நீங்க கம்பெனியோட புது படத்துக்கு நீங்க தான் இசையமைப்பீங்க என்று சொல்லிவிட்டு பணத்தை கொட்டியிருக்கிறார். பதறி போன MSV, மாமா அதாவது KV மகாதேவன் அவர்கள் இசையமைக்கும் கம்பெனிக்கு நான் இசையமைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன், என்னால் இசையமைக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டார். தேவர் MSVயினுடைய அம்மா நாராயணி அம்மையாரிடம் சிபாரிசுக்காக அவரும் என் மகன் சொல்றது தாங்க சரி, அவனை வற்புறுத்தாதீங்க என சொல்லிவிட்டார். வளமான வாய்ப்பு இருக்கிறதே என்று வந்ததையெல்லாம் ஒப்புக்கொள்ளாமல் அதிலும் பண்பாடு காத்தவர் MS விஸ்வநாதன் அவர்கள். பாடல்களில் நல்ல வரிகள் எழுதிவிட்டால் சம்பந்தப்பட்ட கவிஞரை பாராட்டு மழையில் நினைத்து விடுவார் MSV. அதுவும் ஒரு முறை எனக்கு அவர் அளித்த பாராட்டு வாழ்நாளுக்கான வரம். வரம் படத்தில் ஒரு பாடலில் அக்ஷய பாத்திரம் பிச்சைக்கு வந்ததம்மா என்று ஒரு வரி எழுதினேன். அதை படித்துவிட்டு நெகிழ்ந்து போய் என் காலை தொட்டு பாராட்டினார். இப்படி நீங்க செஞ்சா நான் இனி பாட்டு எழுத மாட்டேன்னு கடைஞ்சுக்கிட்டேன். அதற்கு அவர், வாதியாரையா, இவ்வளவு நல்ல வரிகளுக்கு ஒரு மரியாதை கூட பண்ணலனா அப்புறம் நான் இசையமைச்சு என்ன பிரயோஜனம் என்றார். அந்த அளவுக்கு வார்த்தைகள் மீது காதல் கொண்ட மகா கலைஞர். ஒரு பாடல் நன்கு அமைந்து விட்டால் அதற்கான பெருமையை வாத்தியாரையா உங்களுக்கு 75%, எனக்கு 25% அப்படின்னு பிரிப்பார். அவ்வளவு குழந்தை மனசக்காரர். ஆனால் அவர் பாட்டு போட்ட அளவுக்கு துட்டு வாங்கியதே கிடையாது. 10,000 ரூபாய் கொடுத்தாலும் அதே உழைப்புத்தான், 25,000 ரூபாய் கொடுத்தாலும் அதே உழைப்புத்தான். TMS போல ஒரு பிரமாதமான பாடகர் இல்லை, ஆனால் அவருக்கு அவ்வளவு சுலபத்தில் பாடல் டியூன் கைக்கு வராது. TMS டியூன்களை கற்றுக்கொள்ளும் வரை விடமாட்டார். MSV திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பார். MSV போட்ட மெட்டில் 70% மட்டுமே பாடகர்கள் பாடுவார்கள். அவர் மெட்டில் வைத்திருக்கும் முழு சங்கதிகளும் எவரும் பாடியது கிடையாது. ஆனாலும் அவர்கள் பாடி முடித்ததும் உச்சி முகர்ந்து பாராட்டுவார் MSV. அது அண்ணா அவர்கள் இறந்த சமயம். மணிப்பயல் படத்துக்காக அண்ணாவுக்காக அவர் எழுதிய காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையிலே எங்கள் நெஞ்சில் நிறைந்தான் என்ற பாடலை அழுதுகொண்டே மெட்டமைத்தார் MSV. நாங்கள் இருவரும் இணைந்து MGR அவர்கள் உருவாக்கிய அதிமுக பிரச்சார பாடல்களும் தொண்டர்கள் மத்தியில் மிகவும் பிரபலம். 77வது ஆண்டு அதிமுக முதன்முறையாக போட்டியிட்ட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக MSV இசையமைக்க நான் எழுதிய வாசலெங்கும் இரட்டை இலை கோலமிடுங்கள், காஞ்சி மன்னவனின் காலடியில் மாலையிடுங்கள் என்ற பாடல் ஒலிக்காத ஊரே கிடையாது. 84வது ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக 2 மணி நேரத்தில் 9 பாடல்களுக்கு மெட்டையமைத்து 2 நாட்களில் பதிவு செய்து கொடுத்து அனுப்பினார் MSV அவர்கள்.
கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன், கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு Thank you.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் நவரசம் கலந்த பல பதிவுகள் இடம்பெற்றிருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை அழகுரை செய்த நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணை கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு, வாக்குவாதங்களை விட பேச்சுவார்த்தையே நல்லது. ஏனென்றால் யார் சரியென தேடுவது வாக்குவாதம், எது சரியென ஆராய்வது பேச்சுவார்த்தை. எந்த அர்த்தமும் தராத வார்த்தையையும் இருக்கிறது, எல்லா அர்த்தங்களையும் தருகின்ற மௌனமும் இருக்கிறது. ஒரு உண்மையை வீழ்த்த 1000 பொய்கள் சொல்ல வேண்டும், ஆனால் 1000 பொய்களை வீழ்த்த ஒரு உண்மையை மட்டும் சொன்னால் போதுமானது. நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்பட பேசுங்கள். அது கசப்பாக இருந்தாலும் அதை மறைத்தல் அதை விட துன்பகரமானது எனும் ஸ்ரீசாமி அவர்கள் வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.